டிரான்ஸ்வர்ல்ட் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இன்னும் நண்பர்களே, உங்களுக்கு எங்கள் காலை வந்தனங்கள். இந்த நாள் உங்களுக்கு சமாதானத்தின் நாளாயிருப்பதாக. அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம்.
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இந்நாட்களிலே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 7:1 நாம் வாசித்தோம். இப்பொழுது 7:1-3 வாசித்து தொடர்ந்து நாம் தியானிப்போம். கவனியங்கள். சகரியா 7:1 முதல், தரியோ ராஜா அரசாண்ட 4 கிஸ்லே என்னும் 9 4 சகரியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும், நாங்கள் இத்தனை வருஷம் வரையிலே செய்தது போல 5 அழுது ஒடுக்கத்தில் இருக்க வேண்டுமோ என்று சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்தில் இருக்கும் ஆசாரியரிடத்திலும் தீர்க்கதரிசிகளிடத்திலும் கேட்கவும், சரேத் சேரும் ரெகமல்லேகும் அவனுடைய மனுஷரும் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். டேவிட் பிரவுன் என்பவர் இந்த வசனத்திற்கு கூறுகிற ஒரு விளக்கம் அருமையானதாயிருக்கிறது. மட்டுமல்ல, வசனத்தை நன்கு புரிந்து கொள்ளவும் அது நமக்கு உதவி செய்கிறது. கவனியங்கள், நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு அனுப்பப்பட்டார்கள் என்ற வார்த்தைகளை பொதுவாக கவனிக்கிறதில்லை. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு என்று அர்த்தப்படும். இது ஒருபோதும் ஆலயமாக பயன்படவில்லை. ஆனால் எப்ராஹிம் பட்டணம் எப்பொழுதுமே விக்கிரக வழிபாட்டிற்கு பெயர் பெற்றதாய் விளங்கியது. இது இஸ்ரவேலரின் முக்கிய நகரங்களிலே ஒன்றுதான். இந்த வழிபாட்டை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் ஏற்படுத்தினான். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், பெத்தேலிலே இருந்து அனுப்பப்பட்ட ஒரு சில மனுஷர்களை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய வீடு என்பது பொருளாகும். யாக்கோபு தேவனை விட்டும், தன்னுடைய தாயையும் தகப்பனையும் விட்டும், மேலும் தன்னுடைய சகோதரன் ஏசாவை விட்டும் ஓடிச் செல்லும் பொழுது இது தேவனுடைய வீடு என்று அதை அழைத்தார். ஆதியாகமம் 28:17 பார்க்கிறோம். வாசிக்கிறேன். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது! இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்று கூறுகிறதை பார்க்கிறோம். பெத்தேல் வட இஸ்ரவேல் ராஜ்யத்திலே அமைந்திருந்தது. இங்கேயே யெரொபெயாம் ஒரு பொன் கன்றுக்குட்டியை செய்வித்து மக்களை வழிபடும்படியாய் செய்தான். இந்த அனுப்பப்பட்ட மனுஷர்கள் யூதா வம்சத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் இப்ராஹிம் கோத்திரத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த மனிதர்கள் பெத்தேலிலிருந்து வந்தார்கள் என்பதிலிருந்து இவர்கள் காணாமற் போனவர்களாக கருதப்படும் அந்த 10 வந்திருக்க வேண்டும் என்பதை அறிய முடிகிறது. இந்த 10 காணாமல் போகவில்லை, பெத்தேலிலே சிலர் வாழ்ந்து வந்தார்கள். நீங்கள் இஸ்ராவின் புத்தகத்தை வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், அநேகர் பாபிலோன் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பி வரும்பொழுது அவர்கள் கலிலேயா கடலின் வடக்கு பகுதியிலே இருந்த பட்டணங்களிலேயே குடியேறினார்கள் என்பதை கவனிக்க வேண்டும். இந்த பகுதி அந்த 10 வாழ்ந்த வட இஸ்ரவேல் தேசமாகும். திரும்பினவர்களாக சொல்லப்படும் சிறு கூட்டமான 60,000 மக்களிலே 12 காணப்பட்டார்கள். அருமையானவர்களே, தொலைந்து போன 10 என்று ஒன்றும் இல்லை. பாபிலோனின் சிறைப்பிடிப்பிலிருந்து திரும்பி வந்தவர்களிலே சிலர் தாங்கள் வந்த பகுதிக்கே திரும்பிச் சென்றார்கள். அவர்கள் இஸ்ரவேலிலே குடியேறிய அந்த பகுதி வட இஸ்ரவேல் தேசமாகும். இந்த அனுப்பப்பட்ட பிரதிநிதிகள் சரேத் சேரும் ரெகமெல்லேகும் மற்ற மனிதரும் பாபிலோனின் சிறைப்பிடிப்பின் பொழுது பிறந்தவர்களாக இருக்கலாம். ஏனென்றால் இந்த பெயர்கள் பாபிலோனிய பெயர்கள். இவர்கள் யூதர்களாக தங்கள் தாயகத்திற்கு திரும்பினார்கள். நீங்கள் ஒருவேளை ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இன மக்களை அவர்கள் அந்த தொலைந்து போன கோத்தரத்தார் என்று கருதுவீர்களானால், நீங்களே வேதவசன புல் மேய்ச்சலிலே தொலைந்து போனவர்களாயிருப்பீர்கள். ஆனால் அந்த 10 தொலைந்து போகவில்லை. பெத்தேலிலே இருந்து வந்த இந்த பிரதிநிதிகள் எருசலேமில் உள்ள தேவாலயத்தின் ஆசாரியர்களிடத்திலே பேச வந்தார்கள். அவர்கள் ஒரு கேள்வியோடு கூட வந்தார்கள். அந்த கேள்வி சடங்காச்சாரத்தை பற்றியது. இந்த சடங்காச்சாரம் சரியா அல்லது தவறா என்பதே அவருடைய கேள்வியின் சுருக்கம். இந்த மக்கள் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிற்கு முன்பே உபவாசிக்க ஆரம்பித்திருந்தார்கள். சிறைப்பிடிப்பிலும் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். கவனியங்கள். சங்கீதம் 137 2 வாசிக்கிறேன். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். அது நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம் என்று சொல்கிறார். அவர்கள் அங்கே தேம்பி அழுது தங்கள் ஆத்துமாக்களை ஊற்றினார்கள். அது அவர்களுக்கு சமய சடங்காக மாறியது. உண்மையை பார்ப்போம் என்றால் தேவன் அவர்களுக்கு உபவாச நாட்களை கொடுக்கவில்லை, ஏழு விருந்து கொண்டாட்டங்களையே கொடுத்தார். உபவாசம் என்பது அந்த மக்களுடைய ஆலோசனை. அவர்கள் உபவாச நாட்களையும் அழுது புலம்பு நாட்களையும் தங்களுடைய சிறைப்பிடிப்பின் பொழுது நியமித்துக் கொண்டார்கள். சிறைப்பிடிப்பிற்கு பின்பும் இதை பின்பற்றினார்கள். ஆனாலும் தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை. சிலர் செல்வத்தையும் அநேகர் வீடுகளை கட்டும் பாக்கியத்தையும் சௌரியங்களையும் பெற்றார்கள். இருந்தபோதிலும் அவர்கள் அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருந்தார்கள். அவர்கள் நாங்கள் இதையெல்லாம் செய்தும் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கவில்லையே என்று கூறினார்கள். இங்கே அந்த சடங்காச்சாரம் சரியா தவறா என்பதே கேள்வி. இந்த கேள்வி நமக்கும் மிகவும் முக்கியமானதுதான் இல்லையா? ஏனென்றால் நாம் இன்று காண்பிப்பது சடங்காச்சாரம் நிறைந்த ஒரு சமயத்தையே. இது மீண்டும் விரைவாக தோன்றியுள்ளது. சடங்காச்சாரத்தை பின்பற்ற வேண்டும் என்று கூறும் அநேகர் இன்றும் உண்டு. என்று ஒரு மக்கள் கூட்டம் இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியேறி வாழ விரும்புகிறார்களோ அப்பொழுது அவர்கள் வேறு எதையாவது ஒன்றை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இப்பொழுது ஆவிக்குரிய வீழ்ச்சி ஆடம்பரமாகிவிட்டது என்பதை நாம் கண்டுகொள்ளலாம். முன்பு ஜெபிக்கும்பொழுது நின்று கொண்டு ஜெபிக்க வேண்டுமா அல்லது உட்கார்ந்து கொண்டு ஜெபிப்பதா முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதா என்பதை பற்றி ஐரோப்பாவிலே பிரச்சனை எல்லாம் எழுந்தது. அநேகர் பொதுவான ஆராதனை விரும்புவார்கள். அதிலே மிகுந்த சடங்காச்சாரத்தையும் எதிர்பார்ப்பார்கள். நாம் கூட சடங்காச்சாரங்களை வெறுக்கிறோம் என்று சொல்கிறோம். ஆனால் நம் ஆராதனையிலும் கூட சில சடங்காச்சாரங்கள் காணப்படுகின்றன. நாம் சில காரியங்களை பாரம்பரியமாக செய்து கொண்டு வருகிறோம் அல்லவா? நீங்கள் இவ்வாறு செய்கிற காரியங்களை சற்று இப்பொழுது நினைவிற்கு கொண்டு வாருங்கள். தேவன் இஸ்ரவேல் தேசத்திற்கு சமயத்தை மாத்திரமே கொடுத்தார். ஆனால் அவர்கள் அதை ஒரு சடங்காச்சாரமாக மாற்றிவிட்டார்கள். சடங்காச்சாரம் சரியா அல்லது தவறா என்பதே இந்த மக்களுடைய கேள்வி. அவர்கள், நாங்கள் உபவாசம் இருந்து கண்ணீர் விட்டு புலம்பி அழுகிறோம், அது இப்பொழுது புத்தி கெட்ட செயலாக தோன்றுகிறது, அது மிகவும் போரடிக்கிறது, அது ஒரு சமய சடங்காக இருப்பதனாலே அதை விடாமல் செய்து கொண்டிருக்கிறோம், அதில் நாங்கள் எந்த ஒரு விளைவையும் பார்க்கவில்லை, தேவன் எங்களை ஆசீர்வதிப்பதாக தெரியவில்லை, நாங்கள் இதை தொடர்ந்து செய்து வர வேண்டுமா இல்லையா என்பதுதான் அவர்கள் கேள்வி. இதற்கு சகரியா தேவனுடைய பதிலை மக்களுக்கு சொல்லப் போகிறார். தேவன் இதற்கு வெளிப்படையாக உபவாசிப்பது தவறு என்றோ அல்லது சரி என்றோ சொல்லவில்லை. அவர் நேரடியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லவில்லை. இருந்த போதிலும் அவர் பதில் சொல்லுகிறார். இந்த சமய சடங்கிற்கு மூன்று விதமான பதில் இருக்கிறதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். முதலாவது பதில் என்ன தெரியுமா? உங்கள் இருதயம் சரியாயிருக்கும் பொழுது அந்த சடங்குகளும் சரியே என்பது. இதைத்தான் 4-7 வசனங்களிலே பார்க்கிறோம். இரண்டாவது பதில், உங்கள் இருதயம் சரியில்லாமல் இருந்தால் சடங்காச்சாரம் தவறானது என்பதை 8-14 வரையிலே நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக 8 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், எருசலேமை குறித்த தேவனுடைய நோக்கம் எந்த சடங்காச்சாரத்தாலும் மாற்றப்பட முடியாது என்பதே. இது இவ்வாறு கூறும் மக்களுக்கு பதில் சொல்கிறதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் வருகை துரிதமாக இருக்க நாம் இதை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு இந்த மூன்றாவது பதில் பதில் உரைக்கிறது. அருமையானவர்களே, நீங்கள் செய்யும் எந்த ஒரு காரியத்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஒரு நிமிடத்தை கூட முன்னதாக மாற்ற முடியாது. அவர் இந்த உலகத்தை அண்ட சராசரங்களை இயக்குகிறவர் என்பதை நீங்கள் அறியவில்லையா? நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு காரியமும் அவருடைய திட்டத்திலே அவருடைய நோக்கத்திலே எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திவிடாது. இந்த ஜனங்கள் தங்களுடைய சடங்காச்சாரங்கள் தேவனுடைய திட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வரக்கூடும் என்று எண்ணினார்கள். 8 அதிகாரத்திலே தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற நோக்கமுடையவராகவே இருக்கிறார் என்பதை அவர்களுக்கு தெரியப்பண்ணினார். இப்பொழுது சகரியா 7:4-5 பாருங்கள். அப்பொழுது சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நீ தேசத்தின் எல்லா ஜனத்தோடும் ஆசாரியர்களோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இந்த 70 வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்திலும் உபவாசம் பண்ணி துக்கம் கொண்டாடின போது நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள்? இங்கே நீங்கள் இந்த 70 வருஷமாக ஐந்தாம் மாதத்திலும் ஏழாம் மாதத்திலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆகஸ்ட் மற்றும் அக்டோபர் மாதமாக இருந்திருக்கும். இதிலே 70 வருஷமாக என்று சொல்லப்படுவது அவர்கள் சிறைப்பட்டு போயிருந்த காலத்தை குறிக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் எனக்கென்றுதானா உபவாசம் பண்ணினீர்கள் என்று தேவன் கேட்கிறார். தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் உங்கள் சடங்காச்சாரத்தை செய்தபொழுது அதை எனக்காகவா செய்தீர்கள்? என்னை மகிமைப்படுத்தவும் என்னை துதிக்கவுமா இதை செய்தீர்கள்? இல்லாவிட்டால் நான் அங்கீகரிக்கும்படி நியாயப்பிரமாணத்தின்படி நான் செய்திருக்கிறீர்களா? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கும்படி நீங்கள் இதை செய்யவில்லையே என்று சொல்கிறார். தேவன் அவருடைய சடங்காச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை கண்டனம் பண்ணவும் இல்லை. அவர் அந்த ஜனங்களுடைய நோக்கத்தை தான் கேட்கிறார். நீங்கள் எந்த நோக்கத்தோடு இதை செய்கிறீர்கள் என்று கேட்கிறார். இந்த ஜனங்கள், நாங்கள் இத்தனை ஆண்டுகளாக உபவாசம் இருந்து வருகிறோம் என்று சொல்கிறார்கள். அருமையானவர்களே, உண்மையிலேயே தேவனை தொழுது கொள்ளும் காரியமானது அவர்களுக்கு விருப்பமில்லாமல் செய்யும் ஒரு செயலாகிவிட்டது. எனவே தேவன் அவர்களையும் பார்த்து, நீங்கள் உண்மையாகவே உண்மையை அறிய விரும்பினால் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் விருப்பமில்லாமல் என்னை சேவிப்பதை நானும் விரும்புகிறதில்லை என்று சொல்கிறார். இன்று அநேக தேவ ஆலய ஆராதனைகள் தேவனை கொட்டாவிட வைத்துவிடும் என்று நான் நினைக்கிறேன். அவர் ஒருவேளை இவ்வாறு கூறலாம், இந்த மனிதர்கள் ஏதோ ஒன்றை செய்து கொண்டு அது என்னை பிரியப்படுத்தும் என்று அவர்கள் நினைப்பது மூடத்தனமான செய்கையாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்பொழுது சகரியா 7:6 பாருங்கள். நீங்கள் புசிக்கிற போதும் குடிக்கிற போதும் உங்களுக்கென்றல்லவா புசிக்கிறீர்கள், உங்களுக்கென்றல்லவா குடிக்கிறீர்கள்? தேவன் அவர்களை பார்த்து, நீங்கள் எனக்காக உபவாசம் இருக்கவில்லை, உபவாசம் முடிந்த பின்பும் உங்களால் பொறுத்திருந்து உண்ண முடியவில்லை, மேலும் நீங்கள் உண்ணும் பொழுதும் நீங்கள் எனக்காகத்தான் உண்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்போஸ்தலனாய பவுல் கொரிந்தியருக்கு இவ்வாறு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 8:8 பாருங்கள். போஜனமானது நம்மை தேவனுக்கு உகந்தவர்களாக்க மாட்டாது. எண்ணத்தினால் எனில் புசிப்பதினால் நமக்கு ஒரு மேன்மையும் இல்லை, புசியாதிருப்பதினால் நமக்கு ஒரு குறைவும் இல்லை என்கிறார். தொடர்ந்து அவர் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 10:31 என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் தேவ நாம மகிமைக்கென்று உபவாசம் இருக்க முடியும் என்றால் இருக்கலாம், இல்லாவிட்டால் இந்த காரணமில்லாமல் வேறொரு நோக்கத்தோடு காணப்படுவீர்கள் என்றால் அவ்வாறு செய்ய வேண்டாம். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஞாயிற்றுக்கிழமைகள் மட்டுமல்ல, நீங்கள் திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரையும் எவ்வாறு வாழ்கிறீர்கள் என்பதிலேயே அது அடங்கியிருக்கிறது. இந்த அதிகாரத்தின் இறுதி பகுதியிலே தேவன் இஸ்ரவேல் மக்களோடு சில குறிப்பிட்ட காரியங்களை குறித்து பேசுகிறதை நீங்கள் காண முடியும். அவர்களுடைய வியாபார நடவடிக்கைகளை குறித்தும் சமுதாய தொடர்புகளை குறித்தும் அவர்களுடைய பொழுதுபோக்கை குறித்தும் பேசுகின்றார். இந்த காரியங்களே அவர்கள் தேவனுக்காக வாழவில்லை என்பதை வெளிப்படுத்திவிட்டது. அருமையானவர்களே, உங்களுடைய வியாபார நடவடிக்கையிலே, சமுதாய தொடர்பிலே, உங்கள் பொழுதுபோக்கிலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுகிறதா, இல்லையென்றால் அவருடைய நாமம் உங்களால் தூஷிக்கப்படுகிறதா? சடங்காச்சாரம் சரியா அல்லது தவறா என்பதை நிர்ணயிப்பதிலே சடங்காச்சாரத்தை விட முக்கியமான ஒன்று இருக்கிறது என்பது தெளிவாகிறது. அது நம்முடைய நோக்கமும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் நடத்தையும் ஆகும். சகரியா 7:7 வாருங்கள். எருசலேமும் அதை சுற்றிலும் இருந்த பட்டணங்களும் குடி நிறைந்து சுகமாயிருந்த காலத்திலும், தெற்கு நாடும் சமபூமியும் குடியேறியிருந்த காலத்திலும் முன்னிருந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் கூறின வார்த்தைகள் இவைகளல்லவோ என்று சொல் என்றார். இங்கே தெற்கு நாடும் சமபூமியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பேர்சபாவிலிருந்து எபிரோன் வரை அல்லது எக்ரோன் கடற்கரை சமவெளி வரை உள்ள பகுதியை பார்க்கும்பொழுது அது நல்ல மேய்ச்சல் நிலம் போல காணப்படுகிறது. முன்பு இது சமவெளியாக காணப்பட்ட பொழுது அங்கே ஏராளமான மண் காணப்பட்டிருக்கும். தேவன் இந்த ஜனங்களை பார்த்து, நீங்கள் முன்பு இந்த தேசத்திலே இருந்தபொழுது இந்த விதமான எல்லா சடங்காச்சாரங்களையும் செய்தீர்கள், இதனால் என்ன நடந்தது? நீங்கள் எனக்கு கீழ்ப்படியாததால் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டீர்கள். நீங்கள் என்னுடைய தீர்க்கதரிசிகளின் சத்தத்திற்கும் செவி சாய்க்கவில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, நாம் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். கீழ்ப்படிவது என்றால் என்ன? மற்றவருடைய வார்த்தைகளையும் மற்றவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவதே கீழ்ப்படிதல் ஆகும். நாம் தேவனுக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருப்போம், அவருடைய வார்த்தைகளை அப்படியே செய்து முடிப்போம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கீழ்ப்படி என்ற வார்த்தை கேட்டல் என்ற செயலோடே அதிகமாக தொடர்புடையதாக இருக்கிறது. ஒருவன் தான் கேட்கிறவற்றிற்கு நேர்மறையான அதிகாரப்பூர்வமான பதில் கொடுப்பதை கீழ்ப்படிதலாகும். தேவன் தம்முடைய வெளிப்படுத்தல்களுக்கு மக்கள் ஆர்வப்பூர்வமாக கீழ்ப்படிய வேண்டும் என்று அழைக்கிறார். தேவனுடைய இந்த அழைப்பிற்கு மக்கள் பதிலளிக்க தவறும் பொழுது அது நியாய தீர்ப்பிலே சென்று முடிவடைகிறது. தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொள்ளும் பொழுதும் அங்கே அவர் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதலையே. யாத்ராமம் 19:5 பாருங்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள், பூமியெல்லாம் என்னுடையது என்கிறார். 1 சாமுவேலின் புத்தகம் 15:22 சாமுவேல் தீர்க்கதரிசி கூறுவதை சற்றே கவனியுங்கள். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் நிணத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவர் சித்தத்தை நாம் செய்யாமல் கோடிக்கணக்கான பணத்தை காணிக்கையாக கொடுத்தாலும் அதிலே அவர் பிரியம் வைக்க மாட்டார். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். அவருடைய கீழ்ப்படிதலை குறித்து பிலிப்பியர் 2:8 மிக அழகாய் சொல்கிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அருமையானவர்களே, உங்களுக்கு கீழ்ப்படிதல் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று எப்பொழுதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? பலியிடுவதை பார்க்கலும் சடங்காச்சாரமாக சில காரியங்களை செய்வதை பார்க்கலும் அவருக்கு கீழ்ப்படிவதே முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவ ஜீவியத்தை காண்பிக்க வேண்டியது, நற்கிரியைகளை காண்பிக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, நாம் தேவன் சொல்லாத அநேக காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நடைமுறையிலே பின்பற்றி வருகிறோம். இவை எல்லாமே சடங்காச்சாரமே. நாம் செய்கின்ற இந்த சடங்காச்சாரத்தில் தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நாம் மாற்றிவிட முடியாது. அவர் உங்கள் வாழ்க்கையிலே கொண்டிருக்கும் திட்டத்தை நீங்கள் மாற்ற முடியாது. நம்முடைய சடங்காச்சாரமான ஆராதனை அவரை களைப்படைய செய்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, உங்களுடைய ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை சற்று எண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுடைய ஜபம் கூட ஏதோ கடமைக்காக செய்யப்பட்டதென்றால் அதுவும் சடங்காச்சாரமே. நம்முடைய தொழுகை, நம்முடைய வேத வாசிப்பு, நம்முடைய ஜபம் எல்லாமே ஒரு உயிரோட்டமுள்ளதாக இருக்க வேண்டியது அவசியம். அதை ஒரு வழக்கமான செயலாக அல்லது கடமையாக நாம் செய்யக்கூடாது என்று அறிகிறோம். நாம் தேவனை பிரியப்படுத்தும் வழிகளை வேதத்தின் அடிப்படையிலேதான் கண்டறிந்து செயல்படுத்த வேண்டுமே ஒழிய, மனித ஞானத்தினாலே கண்டறிந்து செய்வோம் என்றால் அது சடங்காச்சாரமாக பாரம்பரியமானதாக மாறிவிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் கூறாததை செய்து கொண்டிருந்து தேவன் தங்களை ரட்சிப்பார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவருடைய சடங்காச்சாரமான செய்கை அவர்களை ரட்சிக்கவில்லை. அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலேயும் கூட நீங்கள் சில சடங்காச்சாரமான காரியங்களை செய்துவிட்டு அவர் உங்களை மீட்பார் என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் என்றால் ஏமாந்து போய்விடுவீர்கள். மாறாக நீங்கள் மனம் திரும்பி உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். அவர் சித்தம் செய்ய உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். அவ்வாறு செய்யும் பொழுதுதான் அவருடைய மீட்பு உங்களை நோக்கி கடந்து வரும். அவர் உங்களை ரட்சித்து உங்களை ஆசீர்வதித்து அவரே உயர்த்துவார். தேவனுடைய சித்தம் செய்வதே மிகவும் முக்கியம். பிரியமானவர்களே, ஒரு கூட்டத்தினர் இருந்தார்கள். அவர்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்தார்கள். அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று எப்பொழுதும் அழைப்பார்கள். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய எஜமான் என்று சொல்லுவார்கள். ஆனால் தாங்கள் விரும்பினபடியே விரும்பிய இடத்திலேயே ஊழியத்தை செய்தார்கள். தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள், பிசாசுகளை துரத்தினார்கள், அநேக அற்புதங்களையும் செய்தார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை கூப்பிட்ட அளவிற்கு அவருடைய சித்தத்தை செய்யவில்லை. சொல்வது ஒரு காரியம், அதை செய்வது மற்றும் ஒரு காரியம். இந்த இரண்டு காரியமும் தனித்தனியாயிருக்கிறது. ஆனால் இவை இரண்டும் ஒன்றாக செல்ல வேண்டும். இதைத்தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கர்த்தாவே என்று சொன்னால் போதாது, அவர் நாமத்திற்கு ஏற்றபடி வாழ வேண்டும் என்கிறார். இந்த கூட்டத்தாரை குறித்தே நியாய தீர்ப்பின் நாளிலே இயேசு இவ்வாறு கூறுவார். எப்படி? மத்தேயு 7:22-23 பாருங்கள். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது வார்த்தையினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான், ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்கிறார். அவருடைய சித்தம் செய்யாதவர்கள் அக்கிரம செய்கைக்காரர்களாகி போவார்கள். அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? இல்லை என்று சொன்னால் அதை குறித்து தீவிரமாக யோசியுங்கள். உங்களுக்கு தெரிந்த நீங்கள் விரும்புகிற சடங்காச்சாரங்களை மட்டும் செய்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. உங்களை குறித்து தேவன் என்ன திட்டம் செய்திருக்கிறாரோ, உங்களை குறித்து தேவனுடைய திட்டத்திலே என்ன எழுதியிருக்கிறதோ, அதை நீங்கள் செயல்படுத்தும் பொழுதே தேவன் உங்கள் பணியிலே உங்கள் செயலிலே பிரியமாயிருப்பார்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94-42-25-26-27 மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585-460-460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5:18. 1 தெசலோனிக்கேயர் 5:18.